நேயர்களே, விவசாயிகளுக்கிடையில் இன்றைக்கி ஒரு பட்டிமன்றமே நடத்துகிற அளவுக்கு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறது அங்கக வேளாண்மை. அங்கக வேளாண்மை முறையை பின்பற்றிக்கிட்டு இருக்கிற விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க, ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தினதுனால மண் வளம் கெட்டு போச்சு, விளைச்சல் குறைஞ்சி போச்சு, இதையெல்லாம் பயன்படுத்தி செய்கிற விளைபொருட்கள்னால மனிதர்கள் விலங்குகள்லேருந்து மற்ற உயிரினங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே தீங்குகள் ஏற்படுது, உடல்நல குறைவுகள் ஏற்படுது, கெடுதல் தான் ஏற்படுது. அதனால் இந்த வேதிப்பொருட்களை எல்லாம் தவிர்த்துட்டு செய்யக்கூடியதாக நம்முடைய வேளாண்மை முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விவசாயிகளே, மற்றொரு சாரார் என்ன சொல்கிறாங்கனாக்க, நம்ம வந்து உயர் விளைச்சல் ரகங்களை இப்போ பயன்படுத்துகிறோம், அந்த ரகங்களுக்கு தேவையான உரங்கள் நம்ம இயற்கை உரமாக கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. அதனால் அந்த பயிருக்கு தேவையான உரங்களை கொடுக்கறதுக்கு நம்ம செயற்கை உரங்களை பயன்படுத்தி தான் ஆகணும். அதே மாதிரி அதில் வர்ற பூச்சி பூஞ்சானங்கள் நோய்கள் இதையெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு அதற்கான வேதி மருந்துகளை உபயோகித்தாதான் நம்ம நினச்ச மகசூலோ வருமானமோ நமக்கு கிடைக்கும், அது இல்லைன்னா முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தில் இருக்காங்க. பல்வேறு காரணங்கள்னால விளைநிலங்கள் குறைஞ்சிக்கிட்டே வர்ற சூழ்நிலையில் இருக்கிற விளைநிலங்களில் அதிகபட்சமான உற்பத்தி செஞ்சால் தான் நம்ம எல்லாருக்கும் உணவளிக்க முடியும், வருமானம் பெற முடியும் அப்படிங்கும்போது உயர் விளைச்சல் ரகங்களையும் அந்த ரகங்களுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த உரங்களையும் பயன்படுத்த வேண்டியிருக்கு. தொடர்ச்சியாக பயிர் சாகுபடி செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால இந்த நிலங்களில் மண் வளம் எப்படி இருக்குது, அந்த மண் வளத்தை மேம்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம், செயற்கை உரங்களை பயன்படுத்துறது அவசியமா அல்லது அவற்றினுடைய பயன்பாடுகளை குறைச்சிக்கலாமா, பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துறத தவிர்க்க முடியுமா, இப்படி நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறதுக்காக இப்போ நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க நமது பல்கலைக்கழக மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ஜெயக்குமார் அவங்க. அவங்க இப்போ இது பற்றிய விளக்கங்களெல்லாம் நமக்கு சொல்ல போகிறாங்க, வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம் சார்.
வணக்கம். தற்சமயம் விவசாயத்தில் பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் பூஞ்சாலை கொல்லிகள் இல்லாமல் விவசாயம் செய்வது என்பது ஒரு கடினமான ஒன்று. ஏனெனில் பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப நாம் உணவு உற்பத்தியை பெருக்க வேண்டியிருக்கிறது. அதனால் இந்த இடுபொருட்களை கட்டாயம் இட வேண்டிய ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம். அதிக மகசூல் மற்றும் பணம் தரக்கூடிய பயிர்களில் வேண்டுமென்றால் நாம் இந்த அங்கக வேளாண்மை, ஆர்கானிக் ஃபார்மிங் என்ற செயல்பாட்டுக்கு நாம் செல்ல முடியும். மற்றபடிக்கு இந்த பூச்சிக்கொல்லிகள் மற்றும் இந்த இடுபொருட்கள் இல்லாமல் நாம் வந்து அதிக மகசூல் பெற முடியாது. பெருகி வரும் மக்கள் தொகைக்கேற்ப நாம் பூச்சிக்கொல்லிகளை உபயோகித்தே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகள் உபயோகத்தில் இருக்கின்றன. அவற்றில் கிட்டத்தட்ட 500 பூச்சிக்கொல்லி மருந்துகள் விவசாயிகளின் தேவைக்கேற்ப எந்தெந்த பூச்சிகள் இருக்கிறதோ, பூஞ்சாலங்கள், களைகள் மற்றும் எலிகள் கட்டுப்படுத்த விதவிதமான பூச்சிக்கொல்லிகள் இருக்கின்றன. இந்த பூச்சிக்கொல்லிகள் அந்த பூச்சிகளை தாக்குவதோடு மட்டுமல்லாமல் பிற விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. பூச்சிக்கொல்லிகள் பூச்சிகளை கொல்வது மட்டுமல்லாமல் பயிருக்கு சேவை செய்யக்கூடிய பூச்சிகளையும், மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களையும் மற்றும் மனிதனுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் எல்லா பூச்சி மருந்துகளுமே விஷத்தன்மை வாய்ந்தவை. இந்த காரணத்தினால் நாம் பூச்சிக்கொல்லிகளை கையாளும் பொழுது மிகவும் கவனமாக கையாள வேண்டும். நமது பல்கலைக்கழக பரிந்துரைப்படி சிபாரிசு செய்யப்பட்ட களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகளை சரியான அளவு, சரியான நேரத்தில், சரியான முறையில் அடித்தால் இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு நாம் கட்டுப்படுத்தலாம். இந்த பூச்சிக்கொல்லிகள் மண்ணில் இட்ட பிறகு அல்லது பயிரில் அடித்த பிறகு அது உருமாற்றமடைந்து பொதுவாக நிறைய பூச்சிக்கொல்லிகள் தீங்கு விளைவிக்காத அளவிற்கு சென்று விடுகிறது. ஒரு சில பூச்சிக்கொல்லிகள் உணவு பகுதியில் புகுந்து அது வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறது. இந்த காரணத்தினால் குறிப்பாக காய்கறிகள், பழங்கள் இவற்றில் இந்த பூச்சிக்கொல்லிகளின் எஞ்சிய நஞ்ச அளவானது அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறது. ஏனெனில் இந்த காய்கறிகள் மற்றும் பல மரங்களில் பூச்சிகளின் தொல்லை ரொம்ப அதிகமாக இருப்பதனால் பூச்சிக்கொல்லிகளின் அடிப்பதன் எண்ணிக்கையும் அதிகமாகிறது. இதன் காரணமாக அதில் எஞ்சிய நஞ்சு அதிகமாக காணப்படுகிறது. இதை எளிதாக நாம் கட்டுப்படுத்தவும் முடியும். அதாவது இந்த காய்கறிகளை உபயோகிக்கும் முன் நன்றாக கழுவி உபயோகப்படுத்தினால் காய்கறிகளில் உள்ள அந்த எஞ்சிய நஞ்சு ஓரளவுக்கு போய்விடும். அதே மாதிரி கேரட்டு, பீட்ரூட் போன்றவைகளில் அதன் மேல்தோலை நீக்கினால் இந்த பூச்சி மருந்தின் அளவை கணிசமாக கட்டுப்படுத்த முடியும். மேலும் இந்த காய்கறிகளை குறிப்பாக இந்த ரன்னிங் வாட்டர் அதாவது டேப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீரில் நன்றாக அலசி அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தினால் ஓரளவுக்கு பூச்சிக்கொல்லிகளின் அளவை கட்டுப்படுத்த முடியும். உப்பு, சாதாரண உப்பு கரைசல் மற்றும் புளி கரைசல், 0.5% சோடியம் பைகார்பனேட் அதாவது சோடா உப்பு போன்ற உப்பு வகைகளை கொண்டு இந்த காய்கறிகளை கழுவுவதன் மூலமும் நாம் ஓரளவுக்கு பூச்சிக்கொல்லிகளின் அளவை கட்டுப்படுத்தலாம்.
இப்போ வந்து அந்த நம்ம மருந்துகள் பயன்படுத்த வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது, அதனால தான் பயன்படுத்துகிறோம். அதிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்துக்கிறதுக்கு வழிகள் எல்லாமே சொன்னீங்க சார். இப்போ இந்த பூச்சிக்கொல்லிகளை வந்து பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த பயன்படுத்துறதே வந்து நம்ம அந்த பொருளாதார சேத நிலை அப்படின்னு போகும்போது தான் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டியிருக்கு. அது இல்லாமல் மற்ற முறைகளில் கூட இந்த பூச்சிகளையோ அல்லது களைகளையோ கட்டுப்படுத்தலாம் இல்லைங்களா?
பூச்சிக்கொல்லிகள் அல்லாது பிற முறைகளும் இருக்கிறது. உதாரணத்துக்கு உயிரியல் முறைகளில் வந்து நம்ம இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதுக்கு வந்து சில பாக்டீரியா இருக்குது, வைரஸ் இருக்குது, அதே மாதிரி வந்து சில பூச்சி மருந்துகள் அந்த நுண்ணுயிர்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பூச்சி மருந்துகளும் இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிர் பூச்சிக்கொல்லிகளையும் நம்ம வந்து உபயோகப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பூஞ்சால நோய்களை கட்டுப்படுத்துறதுக்கும் சூடோமானசு, ட்ரைகோடெர்மா போன்ற உயிர்கொல்லிகள் இருக்குது. அந்த உயிர்கொல்லிகளையும் நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தி ஓரளவுக்கு வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். இருந்தாலும் இது வந்து ஒரு மெதுவான ஒரு நடைமுறை. உடனடியாக நம்ம வந்து கட்டுப்படுத்தணும்னா நம்ம ரசாயன முறையை பயன்படுத்தினா தான் நம்ம உடனடியாக கட்டுப்படுத்த முடியும்.
இந்த மாதிரி நம்ம பயன்படுத்துகிற இந்த பூச்சிக்கொல்லிகள்னாலேயோ அல்லது களைக்கொல்லிகள்னாலேயோ மண் வளம் எந்த அளவுக்கு பாதிப்படையுதுங்க?
பொதுவாக வந்து மண் வளம் பாதிக்குது அப்படிங்கிறது வந்து விவசாயிகள்கிட்ட ஒரு பரவலான கருத்து இருக்குது. உண்மையாக பார்த்தீங்கன்னா மண்ணில் இருக்கக்கூடிய அங்க கரிமம் சொல்கிறது ஆர்கானிக் கார்பனுங்கிறது தான் வந்து ஒரு அளவுகோல். அது பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் அதாவது விவசாயம் பண்ணாததுக்கு முந்தைய 1950களில் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய மண் வகைகளில் வந்து 1.5% இருந்தது. இன்றைக்கி வந்து படிப்படியாக கண்டினியூஸாக வந்து நம்ம பயிர்கள் பண்ணிட்டு வந்ததுனால இன்றைக்கி வந்து 0.5% குறைஞ்சிருச்சு. இதை வந்து மற்ற இது மாதிரி இதை வந்து உடனடியாக நம்ம வந்து அதிகப்படுத்த முடியாது. ஏன்னா இந்த அங்க கரிமம்ங்கிறது வந்து அதிகப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட பயிரே பண்ணாமல் அங்கக உரங்களே போட்டுட்டு நிறைய ஆண்டுகள் பண்ணிங்கன்னா தான், 100 ஆண்டுகள் இல்லைனா 1000 ஆண்டுகள் பண்ணோம்னா தான் நம்ம அந்த பழைய நிலைக்கு போக முடியும். நம்ம வந்து இருக்கிற அந்த சத்துக்களை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எடுத்துட்டோம். அதனால் இப்போ இருக்கிற கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் மாதிரி கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே தீர்த்துட்டோம். இப்போ இருக்கிறது வந்து மினிமம் தான் இருக்குது. நம்ம வருங்கால சந்ததியருக்கு நம்ம வந்து இனியுமே குறைக்காமல் இப்போ இருக்கிற அளவுக்காவது சஸ்டெயின் பண்ணுங்கிறது தான் நம்ம கொள்கை. அதனால் வந்து நிலத்தில் வந்து என்ன வந்து சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த சத்துக்களை அதை நிலத்தில் திரும்பியும் நம்ம வந்து இடணும். அப்போ தான் வந்து நம்ம அதை சரிசமமாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். அட்லீஸ்ட்டு சஸ்டெயினுங்கிற அந்த இதை வந்து நம்ம பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து தலைச்சத்து உபயோகப்படுத்தணும், அதுக்கப்புறம் வந்து மணிச்சத்து உபயோகப்படுத்தணும், அதுக்கப்புறம் சாம்பல் சத்து உபயோகப்படுத்தணும். ஸோ எப்பப்போ தேவைப்பட்டதோ அந்த காலகட்டத்தில் நம்ம வந்து அதிகமான அளவு வந்து இந்த தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த மூன்றையும் உபயோகப்படுத்தணும். பட் இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்கும் இந்த உரங்கள்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறப்போ மகசூல் வந்து அதிகமாகிட்டு இருந்தது. இன்றைக்கு வந்து மகசூல் வந்து தேக்கம் ஏற்பட்டுது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சரியான விகிதாச்சாரத்தில் இந்த தலை, மணி, சாம்பல் சத்து நம்ம உபயோகப்படுத்துறதில்லை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நுண்ணூட்டச்சத்தும் ஒரு முக்கியமான ஒரு இது. நுண்ணூட்டச்சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 முக்கியமான நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது. இந்த நுண்ணூட்டச்சத்துக்களும் வந்து நம்ம வந்து பழங்காலத்தில் வந்து பயிர் செய்கிறப்போ நம்ம வந்து ஒரு பொருட்டாக மதிக்கலை. இப்போ எல்லா மண் வகைகளிலும் பார்த்தீங்கன்னா துத்தநாகம் சரி இரும்பும் சரி நிறைய மண் வகைகளில் குறைபாடு இருக்குது. அதனால் வந்து மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நுண்ணூட்டச்சத்து குறைபாடு முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த பூச்சிக்கொல்லிகள், பூஞ்சாலக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் இதெல்லாம் வந்து அதிக அளவு மண்ணில் இடுறப்போ மண்ணில் இருக்கக்கூடிய இந்த மண்புழுக்கள் மற்றும் நுண்ணுயிர்கள், பயிருக்கு தேவையான நுண்ணுயிர்கள் இவைகள்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா மண் வந்து தன்னுடைய நிலைமையை இழந்து இன்றைக்கி வந்து ஒரு மதிப்பு குறைந்து காணப்படுகிறது. ஸோ அதனால் வந்து நம்ம எந்த ஒரு இதுவும் பார்த்திங்கன்னா இப்போ மண்ணில் வந்து நம்ம என்ன சத்துக்கள் எடுக்கிறோமோ அந்த சத்துக்களை நம்ம திருப்பி கொடுக்கணும். பயிர் கழிவுகள் எல்லாம் வந்து உரமாக்கி அதாவது கம்போஸ்டாக பண்ணலாம், இல்லைனா வந்து மண்புழுக்களை உபயோகப்படுத்தி மண்புழு உரமாக தயாரித்து அந்த வயல்லையே திரும்பி நம்ம வந்து திருப்பி போட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த அங்க கரிமத்தையும் மெயின்டைன் பண்ணலாம். அதே நேரத்தில் வந்து மண் பரிசோதனை செய்து மண்ணில் வந்து என்ன சத்துக்கள் குறைபாடு இருக்குதோ அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வேண்டிய தலை மணி சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூற்றப்பட்டக்கரை இருந்தால் அந்த நுண்ணூற்றங்களை வந்து சரியான அளவில் இட்டு அந்த பயிரை வந்து பாதுகாக்கிறது தான் வந்து நல்லதுங்கிற என்னுடைய கருத்து.
நல்லா இந்த மண் வளத்தை பற்றி நல்லா அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க சார். இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம இதை பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அந்த மாதிரி ஒரு களை கட்டுப்பாட்டுக்கோ அல்லது பூச்சி கட்டுப்பாட்டுக்கோ நம்ம இந்த வேதியியல் பொருட்களை பயன்படுத்தும் போது குறைந்த பாதிப்பு மண்ணுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் பயிர்களில் இந்த அளவுக்கு மருந்து இந்தந்த மருந்துகள் எப்படி உபயோகிக்கணும் அந்த மாதிரி முறைகள் ஏதாவது விவசாயிகளுக்கு சொல்லுங்கள் சார்.
இதை பொறுத்த மட்டுக்கு நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு வரோம். எந்த ஒரு பூச்சிக்கொல்லியோ இல்லை பூஞ்சாலக்கொல்லியோ இல்லை களைக்கொல்லியோ நம்ம சிபாரிசு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பல்கலைக்கழகத்துலேயும் சரி மற்ற இடங்களிலும் சரி ஒரு சரியான முறையில் ஆராய்ச்சி செய்து எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த பூச்சி மருந்துகளையோ இல்லை களைக்கொல்லிகளையோ இட்டால் அது வந்து சரியான அளவு கட்டுப்படுத்தும், அதே நேரத்தில் அது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாத அளவுக்கும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய எஞ்சி நஞ்சு பயிருக்கு வந்து மிக குறைந்த அளவில் அதாவது அவங்க சிபாரிசு செய்யப்பட்ட அளவுக்கு குறைவாக இருக்கிற அளவுக்கு தான் வந்து நம்ம வந்து சிபாரிசு பண்ணுறோம். ஸோ பல்கலைக்கழகத்தை பொறுத்த மட்டுக்கும் நம்ம சிபாரிசு பண்ணக்கூடிய எல்லா பரிந்துரைகள் எல்லாமே இந்த தரக்கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுது. அதனால் வந்து பல்கலைக்கழகம் சிபாரிசு பண்ணக்கூடிய அந்த அளவு அதே மாதிரி எந்த முறையில் சொல்கிறோமோ எந்த பூச்சிக்கு எந்த பூச்சிக்கொல்லிகள் நம்ம சிபாரிசு பண்ணுறோமோ அதை சரியான படி பயன்படுத்தினால் இந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று தெரிவித்துக்கொள்கிறேன்.
சார், இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த எஞ்சிய நஞ்சு வந்து குறைவாக இருக்கிற அளவுக்கு தான் நம்ம ஆராய்ச்சி மூலமாக அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து எந்த அளவு அடிக்கணும் எந்த அளவுக்கு கட்டுப்படும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ குறிப்பாக எவ்வளோ நாட்களுக்கு பிறகு அதாவது மருந்து அடித்து எவ்வளோ நாட்களுக்கு பிறகு இதெல்லாம் பயன்படுத்தினோம்னாக்க அந்த நஞ்சினுடைய அளவுக்கு குறைவாக இருக்குங்க?
இதை பொறுத்து மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பூச்சிகளை வந்து உடனே கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக பூச்சிக்கொல்லிகளை உபயோகப்படுத்துறது ஒன்று. அப்புறம் வந்து கடைக்காரர்கள் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேற்பட்ட பூச்சிக்கொல்லிகளை கலந்து அடிக்கிறது, இந்த மாதிரி வந்து அடிக்கிறப்போ வந்து நஞ்சு அளவு வந்து ரொம்ப அதிகமாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்டையெல்லாம் பார்க்குறப்போ வந்து ஒரு பக்கம் வந்து விவசாயி வந்து பூச்சி மருந்து அடித்து கொண்டிருப்பார், அதே நேரத்தில் அதே வயலில் காய்களை பறித்து கொண்டிருப்பார். ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அந்த பூச்சிக்கொல்லியோட அளவு காய்கறிகளில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காயின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் பயிரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 ஸ்ப்ரே வரைக்கும் இந்த பூச்சிக்கொல்லிகளை அடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி காலகட்டத்தில் காய்கறிகளில் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக அந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. ஸோ இதுக்காக நாங்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்கிறோம். ஒரு பூச்சிக்கொல்லி அடித்தா மினிமம் எத்தனை நாள் வரைக்கும் வந்து நம்ம பறிக்கக்கூடாது, அதுக்கு வந்து சேஃப் வெயிட்டிங் பீரியட்னு போயிருங்க, அறுவடைக்காக காத்திருக்க வேண்டிய நாட்கள். இது வந்து ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு பூச்சிக்கொல்லிகளுக்கும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கிறோம். உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா இப்போ எண்டோசல்ஃபான் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி ஒரு 4 நாட்களுக்கு வந்து நம்ம வந்து பறிக்கக்கூடாது. குளோர்ஃபைரிஃபாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா 7 நாட்களுக்கு அப்புறம்தான் வந்து நம்ம பறிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பூச்சிக்கொல்லிகளுக்கும் பூஞ்சான கொல்லிகளுக்கும் நாங்கள் வந்து இந்த சேஃப் வெயிட்டிங் பீரியட்னு நம்ம டிசைட் பண்ணிக்கோ உறுதிப்படுத்தியிருக்கோம். அந்த நாட்களுக்கு அப்புறம் வந்து பறித்து நம்ம உபயோகப்படுத்தினா இந்த எஞ்சிய நஞ்சு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்காது. ஸோ அதனால் வந்து விவசாயிகள் எப்போவுமே வந்து இந்த எஞ்சிய நஞ்சு வந்து இல்லாத அளவுக்கு வந்து நம்ம அந்த அறுவடை கால இடைவெளியை சரியான முறையில் பார்த்து அதுக்கப்புறம் பறிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் வராது.
சரிங்க சார், இது வரைக்கும் இந்த மண் வளத்தை வந்து பாதுகாக்கணுன்னாக்க நம்ம இந்த பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லிகளையோ அல்லது களைக்கொல்லிகளையோ எப்படி பயன்படுத்தணும் அது வந்து நம்ம உடல்நலத்தை பாதிக்காத வகையில் நம்ம எப்படி அதை கையாளணும் அப்படின்னு விவரங்கள்லாம் சொன்னீங்க. நம்ம உழவர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
வணக்கம்.
நேயர்களே, இதுவரைக்கும் பயிர் சாகுபடியில் செயற்கை உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இவற்றினுடைய பயன்பாட்டினால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது, இதனால் ஏற்படுற விளைவுகளை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நிறைய விவரங்கள் சொன்னாங்க. நம்ம பல்கலைக்கழகத்தினுடைய மண்ணியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர் ஜெயக்குமார் அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் தொடர்பு கொள்வதற்கான தொலைபேசி எண் 0422-2431-55. கடிதங்கள் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு எழுதுங்க. மின்னஞ்சல் மூலமாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு dee@tnau.ac.in அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியை பயன்படுத்துங்க. நமது நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன.